சாந்தி. நவம்பர் 28 2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, இது சிக்கலான விளையாட்டாகும். நீங்கள் மீண்டும் மீண்டும் தந்தையை மறந்து விடுகிறீர்கள். புத்தியில் நம்பிக்கை வைத்திருந்தால் நீங்கள் இவ்விளையாட்டில் சிக்கிக்கொள்ள மாட்டீர்கள். கேள்வி: இறுதி தீர்ப்பு நாளை பார்க்கையில் குழந்தைகளாகிய உங்களுடைய கடமை என்ன? பதில்: வேறு எந்த விஷயங்களிலும் ஈடுபடாது, இக்கல்வியில் மிகவும் மும்முரமாக இருத்தலே உங்கள் கடமையாகும். தந்தை உங்களை தனது கண்களில் அமர்த்தி தனது கழுத்து மாலையாக்கி உங்களை தன்னுடன் திரும்பவும் அழைத்து செல்வார். அனைவரும் தமது கணக்குகளை தீர்த்து வீடு திரும்ப வேண்டும். தந்தை அனைவரையும் தன்னுடன் திரும்பவும் வீட்டிற்கு அழைத்து செல்லவே வந்திருக்கின்றார். பாடல்: தொலைதூரவாசி அந்நிய தேசத்திற்கு வந்துள்ளார். ஓம் சாந்தி. உலகில் அமைதி நிலவ வேண்டும் என்பதை பொதுவாக உலகமும் குறிப்பாக பாரதமும் விரும்புகின்றது என்பதை ஆன்மீக தந்தை இங்கே அமர்ந்திருந்து ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். உலக அதிபதி மாத்திரமே உலகில் அமைதியை நிலவ செய்கின்றார் என்பது புரிந்து கொள்ளப்பட வேண்டும். உலகில் அமைதியை பரவ செய்ய தந்தையான கடவுளை மாத்திரமே ஒருவர் அழைக்க வேண்டும். எவ்வாறாயினும் தாம் யாரை அழைக்க வேண்டும் என்பதை கூட அப்பாவி மக்கள் அறியாதுள்ளார்கள். இது முழு உலகையும் குறிக்கின்றது. அவர்கள் முழு உலகிலும் அமைதி நிலவ வேண்டும் என விரும்புகின்றார்கள். ஆத்மாக்களாகிய நீங்களும் தந்தையும் வசிக்கும் அமைதி தாமம் வேறானது. எல்லையற்ற தந்தை மாத்திரமே இதனை விளங்கப்படுத்துகின்றார். இவ்வுலகில் இப்பொழுது எண்ணற்ற மனிதர்களும் சமயங்களும் உள்ளன. ஒரேயொரு தர்மம் மாத்திரம் இருந்திருந்தால் அமைதி இருந்திருக்கும் என அவர்கள் கூறுகின்றார்கள். எவ்வாறாயினும் சமயங்கள் அனைத்தும் ஒன்றிணைய முடியாது. திருமூர்த்தியின் புகழும் உள்ளது. பலரும் திருமூர்த்தி படத்தை வைத்திருக்கின்றார்கள். பிரம்மாவின் மூலம் ஸ்தாபனை இடம்பெறுவதை நீங்கள் அறிவீர்கள். எதன் ஸ்தாபனை? அது அமைதி மாத்திரமாக இருக்க முடியாது. அமைதியுடன் சந்தோஷமும் ஸ்தாபிக்கப்படுகிறது. 5000 வருடங்களுக்கு முன்னர் பாரதத்தில் அது அவர்களின் ராஜ்யமாக இருந்தபோது ஏனைய மனிதர்கள் அனைவரும் தத்தமது சரீரங்களை நீக்கி வீடு திரும்பியிருந்தனர். இப்பொழுது அவர்கள் ஒரேயொரு தர்மத்தையும் ஒரேயொரு ராஜ்யத்தையும் ஒரேயொரு மொழியையும் விரும்புகின்றார்கள். தந்தை இப்பொழுது அமைதியையும் சந்தோஷத்தையும் செழிப்பையும் ஸ்தாபிக்கின்றார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். ஒரேயொரு ராஜ்யம் நிச்சயமாக இங்கே இருக்கும். ஒரேயொரு ராஜ்யத்தின் ஸ்தாபனை இடம்பெறுகின்றது. இது புதியதொரு விஷயம் அல்ல. அந்த ஒரேயொரு ராஜ்யம் முன்பும் பல தடவைகள் ஸ்தாபிக்கப்பட்டது. பின்னர் சமயங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கு ஏற்ப விருட்சமும் தொடர்ந்து வளர்கின்றது. அப்பொழுது தந்தை வர வேண்டும். ஆத்மாக்களே செவிமடுத்து கற்கின்றார்கள். சமஸ்காரங்கள் ஆத்மாக்களிலேயே உள்ளது. ஆத்மாவாகிய நான் பல சரீரங்களை எடுக்கின்றேன். குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் இந்த நம்பிக்கையை அதிகரித்து கொள்ளவே உங்களுக்கு அதிக முயற்சி தேவை. நீங்கள் கூறுகின்றீர்கள், பாபா, நாங்கள் இதனை மீண்டும் மீண்டும் மறக்கின்றோம். தந்தை விளங்கப்படுத்துகிறார், இது ஒரு சிக்கலான விளையாட்டு. இதில் நீங்கள் சிக்கிக் கொண்டுள்ளதை போன்றுள்ளது. வீட்டிற்கோ அல்லது உங்கள் ராஜ்யத்திற்கோ எவ்வாறு திரும்பி செல்வது என்பது உங்களுக்கு தெரியாது. தந்தை இப்பொழுது உங்களுக்கு விளங்கப்படுத்தியுள்ளார். ஆனால் முன்னர் உங்களுக்கு எதுவும் தெரியாது. ஆத்மாக்களின் புத்தி கல்லை போல் ஆகியுள்ளது. கர்புத்தியும் தெய்வீக புத்தியும் பாரதத்தில் நினைவு கூறப்பட்டுள்ளன. இங்கேயே கர்புத்தியுடைய அரசர்களும் தெய்வீக புத்தியுடைய அரசர்களும் இருக்கின்றார்கள். தெய்வீக பிரபுவிற்கு ஓர் ஆலயமும் உள்ளது. உங்கள் பாகத்தை நடிப்பதற்காக நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள் என்பதை இப்பொழுது ஆத்மாக்களாகிய நீங்கள் புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள். முன்னர் உங்களுக்கு எதுவும் தெரிந்திருக்கவில்லை. இவ்வுலகம் முட்காடு என அழைக்கப்படுகின்றது. முழு உலகமும் முட்காடாகும். பூந்தோட்டத்தில் தீப்பற்றி எரிவதை பற்றி நீங்கள் என்றுமே கேள்விப்பட்டதில்லை. காடே தீப்பற்றி எரியும், இதுவும் காடே ஆகும். இது நிச்சயமாக தீப்பற்றி எரியும். வைக்கோற்போர் எரியூட்டப்பட உள்ளது. முழு உலகமும் வைக்கோற்போர் என அழைக்கப்படுகின்றது. குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது தந்தையை அறிந்திருப்பதுடன் அவரின் நேர் முன்னிலையில் அமர்ந்திருக்கின்றீர்கள். நீங்கள் பாடுவதுண்டு, நான் உங்களுடன் மாத்திரமே அமர்வேன். அவை அனைத்தும் இப்பொழுது இடம்பெறுகின்றன. நீங்கள் நிச்சயமாக கடவுளின் வாசகங்களையே கற்கின்றீர்கள். கடவுள் குழந்தைகளாகிய உங்களுடன் மாத்திரமே பேசுகின்றார். கடவுள் உங்களுடன் பேசுகின்றார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். யார் கடவுள்? அசரீரியான சிவனே கடவுள் என அழைக்கப்படுகின்றார். இங்கேயே கடவுள் சிவன் வழிபாடு செய்யப்படுகின்றார். சத்திய யுகத்தில் வழிபாடு இடம் பெறுவதில்லை. அங்கே அவர்கள் அவரை நினைவு செய்வதும் இல்லை. பக்தர்கள் தமது பக்தியின் பலனாகவே சத்திய யுக ராஜ்யத்தை பெறுகின்றார்கள். நீங்களே அதிகபட்ச பக்தி செய்தவர்கள் என்பதால் நீங்களே முதன் முதலில் தந்தையிடம் வருகின்றீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள். அதன் பின்னர் நீங்கள் ராஜ்யத்திற்கு செல்வீர்கள். புதிய உலகில் உயர்ந்ததோர் அந்தஸ்தை கோர குழந்தைகளாகிய நீங்கள் முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். புதிய வீட்டிற்கு விரைவாக செல்வதற்கான ஆசை குழந்தைகளாகிய உங்களுக்கு உள்ளது. ஆரம்பத்தில் மாத்திரமே ஒரு வீடு புதிதாக இருக்கின்றது. பின்னர் அது படிப்படியாக பழையது ஆகின்றது. ஒரு வீட்டிலுள்ள குழந்தைகளின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரிக்கின்றது. குழந்தைகள், பேரக்குழந்தைகள் போன்றோர் பழைய வீட்டில் இருப்பார்கள். அவர்கள் கூறுவார்கள், இவ்வீடு எங்கள் பாட்டனாருக்கு அல்லது கொள்ளு பாட்டனாருக்கு சொந்தமானது. பின்னர் பலரும் வருவார்கள். நீங்கள் எந்தளவிற்கு தீவிர முயற்சி செய்கின்றீர்களோ அந்த அளவிற்கு முன்னதாக புதிய வீட்டிற்கு செல்வீர்கள். நீங்கள் முயற்சி செய்வதற்கு தந்தை மிகவும் இலகுவான வழிகளை காட்டுகின்றார். பக்தியிலும் அவர்கள் அதிகளவு முயற்சி செய்கின்றார்கள். அதிகளவு பக்தி செய்தவர்களின் பெயர்கள் போற்றப்படுகின்றன. சில பக்தர்களுக்கு முத்திரைகளும் வெளியிடப்பட்டுள்ளன. ஞான மாலையை பற்றி எவரும் அறிய மாட்டார்கள். முதலில் ஞானம் உள்ளது, அதன் பின்னர் பக்தி உள்ளது. அரைக்கல்பத்திற்கு, அதாவது சத்திய யுகத்திலும் திரேதா யுகத்திலும் ஞானம் உள்ளது என்பது இப்பொழுது குழந்தைகளாகிய உங்கள் புத்திகளில் உள்ளது. குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது ஞானம் நிறைந்தவர்கள் ஆகுகின்றீர்கள். ஓர் ஆசிரியரிடம் எப்பொழுதும் முழு ஞானமும் இருக்கும். மாணவர்கள் வரிசை கிரமமாகவே புள்ளிகளை பெறுகின்றார்கள். அவர் எல்லையற்ற ஆசிரியர் ஆவார். நீங்கள் எல்லையற்ற மாணவர்கள். மாணவர்களாகிய நீங்கள் முன்னைய கல்பத்தை போன்றே வரிசை கிரமமாக சித்தி அடைவீர்கள். நீங்களே 84 பிறவிகளை எடுத்தவர்கள் என தந்தை விளங்கப்படுத்துகின்றார். 84 பிறவிகளிலும் உங்களுக்கு 84 ஆசிரியர்கள் இருந்தனர். நீங்கள் நிச்சயமாக மறுபிறவிகள் எடுக்க வேண்டும். முதலில் உலகம் நிச்சயமாக சதோபிரதானாக இருந்தது. பின்னர் அது பழையதாகவும் தமோபிரதானாகவும் ஆகுகின்றது. மனிதர்களும் தமோபிரதான் ஆகுகின்றார்கள். முதலில் விருட்சம் புதிதாகவும் சதோபிரதானாகவும் இருக்கின்றது. புதிய இலைகள் மிகவும் நன்றாக உள்ளன. இது எல்லையற்ற விருட்சமாகும். பல சமயங்கள் உள்ளன. உங்கள் புத்தி இப்பொழுது எல்லையற்றதற்குள் செல்ல வேண்டும். விருட்சம் மிகவும் பெரியது. முதன் முதலில் ஆதி சனாதன தேவ தேவியரின் தர்மம் உள்ளது. பின்னர் பல்வேறு சமயங்கள் வருகின்றன. நீங்கள் பல்வேறு வகையான 84 பிறவிகளை எடுத்திருக்கின்றீர்கள். அதுவும் அழியாததே. ஒவ்வொரு கல்பத்திலும் நீங்கள் 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றுகின்றீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் மாத்திரமே 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றுபவர்கள். எந்த ஆத்மாவும் 8.4 மில்லியன் பிறவிகளை எடுப்பதில்லை. பல்வேறு வகையான மிருகங்கள் போன்றனவும் உள்ளன. அவற்றை எவராலும் கணக்கிடவும் முடியாது. ஒரு மனித ஆத்மா 84 பிறவிகளை எடுக்கின்றார். நீங்கள் இப்பொழுது உங்கள் பாகங்களை நடித்ததால் மிகவும் கலப்படைந்திருக்கின்றீர்கள். நீங்கள் சந்தோஷத்தை இழந்திருக்கின்றீர்கள். ஏனியில் இறங்கும் போது நீங்கள் சதோபிரதானிலிருந்து தமோபிரதான் ஆகியுள்ளீர்கள். தமோபிரதானிலிருந்து தந்தை உங்களை மீண்டும் சதோபிரதான் ஆக்குகின்றார். தந்தை கூறுகின்றார், நான் தமோபிரதான் உலகிற்கு ஒரு தமோபிரதான் சரீரத்தில் வருகின்றேன். இப்பொழுது முழு உலகமும் தமோபிரதானாகவே உள்ளது. முழு உலகிலும் எவ்வாறு அமைதி நிலவ முடியும் என மனிதர்கள் வினவுகின்றார்கள். உலகில் எப்பொழுது அமைதி நிலவியது என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள். தந்தை கூறுகின்றார், உங்கள் வீட்டில் படங்கள் உள்ளன அல்லவா? அவர்களின் ராஜ்யம் இருந்தபோது முழு உலகிலும் அமைதி நிலவியது. அது ஸ்வர்க்கம் என அழைக்கப்படுகின்றது. புதிய உலகமே சத்திய யுகமான ஸ்வர்க்கம் என அழைக்கப்படுகின்றது. இப்பழைய உலகம் இப்பொழுது மாற வேண்டும். ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகின்றது. முழு உலகிலும் அவர்களின் ராஜ்யம் மாத்திரமே இருந்தது. பலரும் லக்ஷ்மி நாராயணனின் ஆலயத்திற்கு செல்கின்றார்கள். அவர்களே இந்த பாரதத்தின் அதிபதிகளாக இருந்தார்கள் என்பதும் அவர்களின் ராஜ்யத்தில் உண்மையில் அமைதியும் சந்தோஷமும் நிலவியது என்பதும் அவர்களின் புத்தியில் பதிவதில்லை. அவர்களின் ராஜ்யம் 5000 வருடங்களுக்கு முன்னரே நிலவியது. அரை கல்பத்தின் பின்னர் உலகம் பழையது எனப்படுகின்றது. வியாபாரிகள் தமது கணக்கு புத்தகத்தில் ஸ்வஸ்திகாவை வரைவதுண்டு. அதற்கும் ஓர் அர்த்தம் உள்ளது. அவர்கள் அதனை கணேஷ் என்று அழைக்கின்றார்கள். கணேஷ் தடைகளை அழிக்கின்ற ஒரு தேவரென அவர்கள் கருதுகின்றார்கள். ஸ்வஸ்திகாவில் 4 சமமான பிரிவுகள் உள்ளன. அவை அனைத்தும் பக்தி மார்க்கமாகும். மக்கள் தீபாவளியை கொண்டாடுகின்றார்கள். நினைவு யாத்திரையே உண்மையான தீபாவளியாகும். அதனூடாகவே 21 பிறவிகளுக்கு ஆத்மாக்களாகிய உங்களது ஒளி ஏற்றப்படுகின்றது. நீங்கள் அதிகளவு வருமானத்தை ஈட்டுகின்றீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் அதிகளவு சந்தோஷத்துடன் இருக்க வேண்டும். இது புதிய உலகிற்கான உங்கள் புதிய கணக்காகும். நீங்கள் இப்பொழுது 21 பிறவிகளுக்கான வருமானத்தை சேர்க்க வேண்டும். தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். உங்களை ஆத்மாக்கள் என கருதியவாறு செவிமடுக்கின்றீர்களா? உங்களை ஆத்மாக்கள் என கருதியவாறு செவிமடுத்தால் நீங்கள் சந்தோஷத்தை அனுபவம் செய்வீர்கள். தந்தையே எங்களுக்கு கற்பிக்கின்றார். இவை கடவுளின் வாசகங்களாகும். கடவுள் ஒருவரே. அவர் நிச்சயமாக வந்து ஒரு சரீரத்தை எடுக்கின்றார். ஏனெனில் அப்பொழுதே கடவுளின் வாசகங்கள் இருக்க முடியும். இதனை எவரும் அறியாததாலேயே அவர்கள் நேற்றி நேற்றி, இதுவும் அல்ல அதுவும் அல்ல என கூறுகின்றார்கள். அவர் பரமாத்மாவான பரம தந்தை என அவர்கள் கூறுகின்றார்கள். பின்னர் அவரை தமக்கு தெரியாது என்று அவர்கள் கூறுகிறார்கள். அவர்கள் சிவனை பாபா என்று அழைக்கின்றார்கள். அத்துடன் அவர்கள் பிரம்மாவையும் பாபா என்று அழைக்கின்றார்கள். அவர்கள் ஒருபோதும் விஷ்ணுவை பாபா என அழைப்பதில்லை. பிரஜாபிதாவும் பாபா ஆவார். நீங்கள் பிரம்மா குமாரர்கள் குமாரிகள் ஆவீர்கள். நீங்கள் பிரஜாபிதா என்ற பட்டத்தை பயன்படுத்தாத போது அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். பிரம்மா குமாரர்கள் குமாரிகள் பலர் இருக்கின்றார்கள். ஆகையால் நிச்சயமாக பிரஜாபிதாவும் இருக்க வேண்டும். ஆகையால் நீங்கள் நிச்சயமாக பிரஜாபிதா என்ற வார்த்தையை எழுத வேண்டும். பிரஜாபிதா தமது தந்தையே என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். புதிய உலகம் நிச்சயமாக பிரஜாபிதாவின் மூலமே உருவாக்கப்படுகின்றது. முதலில் நாங்கள் சகோதரர்கள் ஆவோம். பின்னர் நாங்கள் சரீரத்திற்குள் வரும்போது சகோதர சகோதரிகள் ஆகுகின்றோம். தந்தையின் குழந்தைகள் அழியாத ஆத்மாக்கள் ஆவார்கள். அதன் பின்னர் சரீர வடிவில் நாங்கள் சகோதர சகோதரிகள் ஆவோம். ஆகையாலேயே பிரஜாபிதா பிரம்மா என்ற பெயர் உள்ளது. எவ்வாறாயினும் நாங்கள் பிரம்மாவை நினைவு செய்வதில்லை. லௌகீக தந்தையரும் உலகிற்கு அப்பாலுள்ள தந்தையும் மாத்திரமே நினைவு செய்யப்படுகின்றார்கள். எவரும் பிரஜாபிதா பிரம்மாவை நினைவு செய்வதில்லை. துன்ப நேரத்தில் மக்கள் பிரம்மாவை அன்றி தந்தையையே சிவபாபா நினைவு செய்கின்றார்கள். ஓ கடவுளே என்றே அவர்கள் கூறுகின்றார்கள். ஓ பிரம்மா என அவர்கள் என்றுமே கூறுவதில்லை. சந்தோஷ நேரத்தில் அவர்கள் எவரையுமே நினைவு செய்வதில்லை. அங்கே சந்தோஷத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. இது எவருக்கும் தெரியாது. இந்நேரத்தில் உங்களுக்கு மூன்று தந்தையர் உள்ளனர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பக்தி மார்க்கத்தில் அவர்கள் லௌகீக தந்தையையும் அப்பாலுள்ள தந்தையையுமே நினைவு செய்கின்றார்கள். சத்திய யுகத்தில் அவர்கள் தமது லௌகீக தந்தையரை மாத்திரமே நினைவு செய்கின்றார்கள். சங்கம யுகத்தில் நீங்கள் தந்தையர் மூவரையுமே நினைவு செய்கின்றீர்கள். உங்களுக்கும் லௌகீக தந்தை இருக்கின்றார். ஆனால் அவர் எல்லைக்கு உட்பட்டவர் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள். அவரிடமிருந்து எல்லைக்கு உட்பட்ட ஆஸ்தியையே நீங்கள் பெறுகிறீர்கள். நாங்கள் இப்பொழுது எல்லையற்ற தந்தையை கண்டு கொண்டோம். அவரிடமிருந்து நாங்கள் எல்லையற்ற ஆஸ்தியை பெறுகின்றோம். இது புரிந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயமாகும். குழந்தைகளாகிய உங்களுக்கு எல்லையற்ற சந்தோஷத்தை கொடுப்பதற்காக எல்லையற்ற தந்தை இப்பொழுது பிரம்மாவின் சரீரத்திற்குள் பிரவேசித்துள்ளார். அவருக்கு உரியவர் ஆகுவதால் நீங்கள் எல்லையற்ற ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். இது உங்கள் பாட்டனாரின் ஆஸ்தியை பிரம்மாவின் ஊடாக பெறுவதை போன்றதாகும். அவர் கூறுகின்றார், நான் உங்களுக்கு ஆஸ்தியை கொடுக்கின்றேன். நான் உங்களுக்கு கற்பிக்கின்றேன். என்னிடம் இந்த ஞானம் உள்ளது. மனிதர்களுக்கோ தேவர்களுக்கோ இந்த ஞானம் இருப்பதில்லை. என்னிடமுள்ள இந்த ஞானத்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு நான் கொடுக்கின்றேன். இது ஆன்மீக ஞானமாகும். ஆன்மீக தந்தையிடமிருந்து நீங்கள் ஓர் அந்தஸ்தை கோருகின்றீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இவ்வாறாக நீங்கள் இந்த ஞான கடலை கடைய வேண்டும். மனதை வென்றவர்கள் அனைத்தையும் வென்றவர்கள். மனதினால் தோற்கடிக்கப்பட்டவர்கள் அனைத்தினாலும் தோற்கடிக்கப்படுகின்றார்கள் என நினைவு கூறப்பட்டுள்ளது. உண்மையில் மாயையை வெற்றி கொண்டவர்கள் என்றே கூறப்பட வேண்டும். ஏனெனில் மனதை வெற்றி கொள்ள முடியாது. மனிதர்கள் வினவுகின்றார்கள், மன அமைதி எவ்வாறு இருக்க முடியும்? தந்தை வினவுகின்றார், ஓர் ஆத்மா எவ்வாறு அமைதி வேண்டும் என கேட்க முடியும்? ஆத்மாக்கள் அமைதி தாமவாசிகள் ஆவார்கள். ஓர் ஆத்மா ஒரு சரீரத்தில் பிரவேசிக்கும் போதே அவர் நடிக்க ஆரம்பிக்கின்றார். தந்தை கூறுகின்றார், இப்பொழுது உங்கள் ஆதி தர்மத்தில் நிலைத்திருங்கள். உங்களை ஓர் ஆத்மாவென கருதுங்கள். ஆத்மாவின் ஆதி தர்மம் அமைதியாகும். அமைதியை நீங்கள் வேறு எங்கு பெற முடியும்? இதன் அடிப்படையிலேயே அரசியின் அட்டிகை உதாரணமாக கூறப்பட்டுள்ளது. சந்நியாசிகள் இந்த உதாரணத்தை கொடுத்த போதிலும் அவர்கள் அமைதியை தேடி காட்டிற்கு செல்கின்றார்கள். தந்தை கூறுகின்றார், ஆத்மாக்களாகிய உங்களது தர்மம் அமைதியாகும். நீங்கள் உங்கள் பாகங்களை நடிப்பதற்காக அமைதி தாமத்திலிருந்தே வருகின்றீர்கள். அதுவே உங்கள் வீடாகும். நீங்கள் ஒரு சரீரத்தினூடாகவே நடிக்க வேண்டும். உங்கள் சரீரத்திலிருந்து நீங்கள் பிரிந்திருக்கும் போது மயான அமைதி உள்ளது. ஓர் ஆத்மா இன்னொரு சரீரத்தை எடுக்கின்றார் என்பதால் நீங்கள் ஏன் எதனையிட்டும் கவலைப்பட வேண்டும்? அந்த ஆத்மா மீண்டும் வரப்போவதில்லை. எவ்வாறாயினும் பற்று உங்களை தொந்தரவு செய்கின்றது. அங்கே பற்று உங்களை தொந்தரவு செய்வதில்லை. அங்கே ஐந்து விகாரங்கள் இருப்பதில்லை. அங்கே ராவண ராஜ்யம் இருப்பதில்லை. அது ராமராஜ்யமாகும். அது எப்பொழுதும் ராவண ராஜ்யமாகவே இருந்தால் மக்கள் களைப்படைந்து விடுவார்கள். அவர்களால் என்றுமே சந்தோஷத்தை அனுபவம் செய்ய முடியாது. நீங்கள் இப்பொழுது ஆஸ்திகர்கள் ஆகியுள்ளீர்கள். நீங்கள் திரிகால தரிசிகளும் ஆவீர்கள். மனிதர்களுக்கு தந்தையை தெரியாது. ஆகையாலேயே அவர்கள் நாஸ்திகர்கள் என அழைக்கப்படுகின்றார்கள். கடந்த காலத்தில் இருந்த சமய நூல்கள் அனைத்தும் பக்தி மார்க்கத்தை சேர்ந்தவை என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் இப்பொழுது இந்த ஞான மார்க்கத்தில் இருக்கின்றீர்கள். தந்தை உங்களை தனது கண்களில் அமர்த்தி மிகுந்த அன்புடன் உங்களை தன்னுடன் வீட்டிற்கு அழைத்து செல்கின்றார். அவர் கூறுகின்றார், நான் உங்கள் அனைவரையும் எனது கழுத்து மாலையாக்கி உங்களை மீண்டும் அழைத்து செல்கின்றேன். அனைவரும் அவரை அழைக்கின்றார்கள். காமச்சிதையில் அமர்ந்ததால் அவலட்சணமாகியவர்களை அவர் இந்த ஞான சிதையில் அமர்த்துகின்றார். அவர்கள் தமது கணக்கை முடிக்கும் போது அவர்களை அவர் வீட்டிற்கு அழைத்து செல்கின்றார். இப்பொழுது கற்பதே உங்கள் கடமையாகும். நீங்கள் ஏன் வேறு விஷயங்களில் ஈடுபட வேண்டும்? மக்கள் எவ்வாறு மரணிப்பார்கள்? என்ன நடக்கும்? அவ்விஷயங்களில் நீங்கள் ஏன் ஈடுபட வேண்டும்? இது இறுதி தீர்வு காலமாகும். அனைவரும் தத்தமது கணக்கை தீர்த்து கொண்டு வீடு திரும்புவார்கள். குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் இந்த எல்லையற்ற நாடகத்தின் ராஜ்யம் உள்ளது. வேறு எவரிடமும் இது இருப்பதில்லை. குழந்தைகளாகிய நீங்கள் ஒவ்வொரு கல்பத்திலும் உங்கள் எல்லையற்ற ஆஸ்தியை கோருவதற்காக பாபாவிடம் வருகின்றீர்கள் என்பதை அறிவீர்கள். நாங்கள் உயிர் உள்ளவர்கள். தந்தை வந்து ஒரு சரீரத்தில் பிரவேசித்துள்ளார். தந்தை கூறுகிறார், நான் ஒரு சாதாரண சரீரத்திலேயே பிரவேசிக்கின்றேன். அவருக்கே தனது சொந்த பிறவிகளை பற்றி தெரியாது என்பதை நான் இங்கே அமர்ந்திருந்து அவருக்கு விளங்கப்படுத்துகின்றேன். குழந்தைகளே, ஆத்ம உணர்வு உடையவர்களாகி தந்தையை நினைவு செய்யுங்கள் என வேறு எவராலும் கூற முடியாது. அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். தாரணைக்கான சாராம்சம்: 1. நினைவு யாத்திரையில் நிலைத்திருந்து தினமும் உண்மையான தீபாவளியை கொண்டாடுங்கள். உங்கள் புதிய கணக்கில் நீங்கள் 21 பிறவிகளுக்கான வருமானத்தை சேமிக்க வேண்டும். 2. நாடகத்தின் ரகசியத்தை உங்கள் புத்தியில் வைத்திருங்கள். இக்கல்வியை தவிர வேறு எதிலும் ஈடுபடாதீர்கள். உங்கள் கர்ம கணக்குகள் அனைத்தையும் தீர்த்துவிடுங்கள். ஆசீர்வாதம்: நீங்கள் சந்தோஷ பொக்கிஷம் நிறைந்திருப்பவர்களாக இருந்து உங்கள் ஆன்மீக ஸ்திதியினால் உங்களிடம் உள்ள வீணானவற்றின் இருப்புக்களை முடிப்பீர்களாக. உங்கள் ஆன்மீக ஸ்திதியினால் வீணான எவற்றினதும் இருப்புகளை முடியுங்கள். இல்லாதுவிடின் ஒருவரொருவரின் பலவீனங்களை பற்றி பேசுவதால் நீங்கள் தொடர்ந்தும் அந்த நோய் கிருமிகளை சூழலில் பரவ செய்வீர்கள். பின்னர் அவ்வாறு செய்வதால் சூழல் சக்தி வாய்ந்ததாக ஆக மாட்டாது. பல ஆத்மாக்கள் பல்வேறு வகையான உணர்வுகளுடன் உங்களிடம் வருவார்கள். ஆனால் அவர்கள் நல்லாசிகள் நிறைந்திருக்கின்ற ஏதாவது ஒன்றுடன் திரும்பி செல்ல வேண்டும். சந்தோஷ விஷயங்களின் இருப்பை சேமித்திருந்தால் மாத்திரமே இது சாத்தியமாகும். உங்கள் இதயத்தில் எவரை பற்றிய வீணானவை ஏதாவது இருந்தால் அவ்வாறான விஷயங்கள் இருக்கும் இடத்தில் தந்தை அங்கே இருக்க மாட்டார். ஆனால் பாவம் இருக்கும். ஸ்லோகம். உங்கள் விழிப்புணர்வின் ஆளியை நீங்கள் முடுக்கிவிடும் போது நீங்கள் சரியற்ற மனோநிலையை கொண்டிருக்க மாட்டீர்கள். அவ்யக்த சமிக்கை. சரீரமற்ற ஸ்திதியின் பயிற்சியை அதிகரியுங்கள். அஷரீரி மற்றும் விதேகி. நீங்கள் எந்தளவிற்கு மும்முரமாக இருக்கிறீர்களோ அந்தளவிற்கு அவ்வப்போது சரீரமற்ற பயிற்சியை செய்வதும் அவசியமாகும். சேவை செய்வதனால் உங்களுக்கு ஏற்படும் களைப்பு அல்லது ஒருவரோடு ஒருவருக்குள்ள முரண்பாடுகள் இருக்க மாட்டாது. ஒரு வினாடியில் நீங்கள் விடுபட்டிருப்பதற்கான பயிற்சியை செய்தால் ஏதாவது ஒன்று நடந்தாலும் அப்பயிற்சியை செய்வதனால் ஒரு வினாடியில் உங்களால் நடந்ததற்கு அப்பால் சென்றுவிட முடியும். அதனை பற்றி நீங்கள் நினைத்தவுடனேயே அது நடந்துவிடும். நீங்கள் போராட வேண்டியதில்லை. ஓம் சாந்தி.